الحمد لله من أنت بجميع الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نقضوا أنفسهم للدفاع عن بيضة الدين، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العظيم. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து விண்ணிலையும் நீங்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், தன் மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் நீங்கி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீதிலும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், சபல் தபிங்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவின் மூலமாக இப்பூலோவுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அப்புனை நல்லறியார்கள் மீதிலும் அல்லாஹும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புன்னமிக்கொரு தினத்திலே அல்லாஹினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரவலான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் எட்டிக்காப்படிய நினைத்துடன் அல்லாஹும் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்றுகளும் இருக்கும் அல்லாஹின் நல்லறியார்களே, இஸ்லாமிய வாரி சமூகங்களே, ஆரம்பமாக என்னை படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் நின்று விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்குவா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பா உங்களுக்கும் அந்த உண்மையான தக்குவாவை கொண்டு வன்மையாக வசூலியத் செய்து கொள்கின்றேன். நஃபீஹத் என்னும் நட்சத்திரை பிறப்பிக்கின்றேன். அந்தாந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் வீட்டிற்கக்கூடிய காலகட்டம் ஒரு மாத காலமாக எங்களுடைய செடிகளை சத்தி எழுதியங்கள் அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிய மாதம் கண்ணியமானவர்களே, எந்த மின்பர் மேடைகளை எடுத்துக்கொண்டாலும் எந்த பயான்களை எடுத்துக்கொண்டாலும் எந்த பத்திரிகையுடைய விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் வானொலியில் ஒளிபரப்பக்கூடிய செய்திகளை எடுத்துக்கொண்டாலும் தொலைக்காட்சியின் மூலமாக கண்ணியமானவர்களே, தனித்தனி இடங்களிலே மேடைகளிலே பேசப்பட்ட விடயம் அருமை தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், இதற்கு பின்னால் நபி வரமாட்டார்கள், அவர்களுடைய சிறப்புகள் என்ன, அவர்களுடைய மாண்புகள் என்ன, அவர்களுடைய மகத்துவம் என்ன போன்ற விடயங்கள் கண்ணியமானவர்களே எங்களுடைய செடிகளை கட்டி கொண்டிருந்தன. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவத்தை எவ்வளவு பேசினாலும் அவர்களுடைய மாண்புகளை, அவர்களுடைய சிறப்புகளை, அவர்களுடைய குணங்களை, அவர்களுடைய அஹ்லாக்குகளை, அவர்களுடைய நல்ல நடத்தைகளை கண்ணியமானவர்களே, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் எத்தனை கவிதைகளை பாடினாலும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு புகழ்ந்தாலும் கண்ணியமானவர்களே, அத்தனை லட்சக்கணக்கான பேர்களும் புகழ்வது கடலில் முத்தி எடுத்த ஊசியில் மாற்றி இருக்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் சொத்துக்கு சமம்.
ஏனென்றால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய மாண்பு, அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய ஒழுக்க சீரம், அவர்களுடைய குண அதிசயம், அவர்களுடைய நல்ல நடத்தைகளை வாய் வார்த்தைகளால் எங்களால் வர்ணித்து ஒடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய சிறப்புகளை வைத்திருக்கிறார். மாண்புகளை பற்றி வர்ணிக்கிறான். ஆனால் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு தனித்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கிறான். இந்த தனித்துவம், இந்த சிறப்பம்சம், இந்த நற்செய்தி உலகத்தில வேறு எந்த நபிக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது, உலகத்தில எந்த மலக்குக்கும் கொடுக்கப்பட்டது கிடையாது. ஏன் ஹஸ்ரத் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கூட இந்த மதிப்பை அல்லாஹ் வைக்கவில்லை. அப்படிப்பட்ட விசேஷமான ஒரு தனித்துவத்தை அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் உலகத்துடைய நடைமுறை, ஒரு மனிதன் பிறக்கிறான், அவனுடைய ஆற்றல், அவனுடைய திறமை, அவனுடைய டேலண்ட், பட்டம் எடுக்கிறான், பதவி எடுக்கிறான், அது அரசியல் துறையாக இருக்கலாம், கண்ணியமானவர்களை அறிவு ஞானங்களாக இருக்கலாம், பொருளாதார துறையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்ததற்கு பின்னால் அவனுடைய திறமைகளை வைத்து அவன் பெருமை பாராட்டுகிறான், அவனுடைய டேலண்டை வைத்து அவன் சிறப்படுகிறான், அவனுடைய ஆற்றல்களை வைத்து அவன் மதிப்படைகிறான். கண்ணியமானவர்களே, முதலாவது பிறப்பு, இரண்டாவது சிறப்பு, இது உலகத்துடைய நியதி, அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து சிறப்படைந்தார்கள் என்று சொல்வதை விட சிறந்த நிலைமையிலேதான் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிறார்கள். இந்த தனித்துவம், இந்த சிறப்பு உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கண்ணியமானவர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும் வரக்கூடிய ஒட்டுமொத்தமான நபிமார்களுக்கும் அல்ல, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பை செய்திருக்கிறார். அவர்களுடைய சிறப்பு போற்றப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணில் உதிப்பதற்கு முன்னால், மக்கத்துல் முக்கர்ரமாவில் பிறப்பதற்கு முன்னால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்புகள், அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய குணங்கள், கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல எங்களை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு சிறத்துவம், ஒரு சிறப்பு வாய்ந்த உத்தமர் தான் இறுதி தூதர், எங்களுடைய வழிகாட்டி, முழு உலகத்துக்கும் வழிகாட்டி. கண்ணியமானவர்களே, கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கு மாத்திரமல்ல ஜிங்களுக்கும் வழிகாட்டி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சுது வசனத்தில், குர்ஆன் வசனத்தில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்கும் போது சொல்கிறான், அல்லதீன யத்தபியூன ரசூல நபியல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். அருமை தூதர், எழுத படிக்க தெரியாத என்று சொல்வதை விட எழுத படிக்க கற்றுக்கொள்ளாத உம்மி நபி அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களே, இவர்கள் எப்படிப்பட்ட நபி தெரியுமா? அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல். உலகத்தில முதன் முதலாக இறக்கப்பட்ட வேதம் தௌராத் வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. கடைசியாக குர்ஆனுக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதம் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதம் இன்ஜில் வேதம். இந்த இரண்டு வேதத்திலையும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி, இறுதி தூதர், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய நல்ல ஒழுக்கங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபியை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் தாலா நபி பிறப்பதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் அவர்களை பற்றி பிரஸ்தாபித்து விட்டான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவர்கள் தான் அருமைக்கு ரசல்லாஹு செல்லம். கண்ணியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசியாக நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவேன். இப்ப சொல்ல போகின்ற விடயம் அது உங்களுக்கு தேவையாக இருக்கும் என்ற காரணத்தினால், உலகத்தில் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதங்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இறக்கப்பட்ட அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வேதங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் எத்தனை வேதங்கள் தோன்றினவோ, எத்தனை மதங்கள் உருவாகியதோ, எத்தனை சித்தாக்கங்கள் உருவாக்கப்பட்டதோ, ஒட்டுமொத்தமான வேதங்களிலும் ஒட்டுமொத்தமான மதங்களிலும் எல்லா சித்தாக்கங்களிலும் எந்தெந்த மதத்தை ஏற்று அந்த மதத்துக்கு எந்தெந்த புனித நூல்கள் இருக்கிறதோ, ஒவ்வொரு புனித நூலையும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது. கண்ணியமானவர்களே, சமீபத்தில் இந்தியாவில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது, கல்கி அவதாரம். பிரகாஷ் வெங்கடேஷ் பிரகாஷ் உபாத்யா என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் பேர் போன மிகவும் பேமஸான ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் லெக்சராக போதனா ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசிரியர், பேராசிரியர், அவர் ஒரு புத்தகம் எழுதினார், கல்கி அவதாரம். கண்ணியமானவர்களே, அவர் அவருடைய புத்தகத்தில் முகமுறையில் எழுதுகிறார். கல்கி அவதாரம் என்று சொன்னால் முதலாவது அறை விளங்க வேண்டும். எங்களுடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஒரு நபியை எதிர்பார்ப்பது. இந்துக்களிடத்தில் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு ஈமான் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. காலத்துக்கு காலம் கடவுளின் மூலமாக அவதாரம் எடுக்கப்பட்டு ஒரு மனித புனிதரை உலகத்துக்கு அனுப்புவான். அந்த மனித புனிதர் அந்த கல்கி முழு உலக மக்களுக்கும் வழிகாட்டுவார். அவர் நல்ல குணமுள்ளவராக இருப்பார், நல்ல நடத்தையுள்ளவராக இருப்பார், வஞ்சகம் குரோதம் இல்லாதவராக இருப்பார், நல்ல மனிதராக இருப்பார் என்றெல்லாம் அவர்களுடைய புனித நூலில் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் அவர் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அவருடைய முகமுறையிலே அறிவிக்கிறார், நான் பின்பற்றுகின்ற மதம் வேறு, நான் பின்பற்றுகின்ற மதம் வேறு, ஆனால் நான் எழுதப் போகின்ற மார்க்கம் வேறு. இருந்தாலும் ஒன்றுக்கு ஆயிரம் விடுத்தம் நான் யோசித்து விட்டுத்தான் துணிந்து எழுதுகிறேன். இந்துக்களை பார்த்து சொல்கிறார், இந்துக்களுக்கு நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இதற்கு பின்னாலும் அந்த கல்கி அவதாரம் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை போன்ற மனிதர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. இந்த புத்தகம் உலக இந்துக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன் காரணம் தெரியுமா? அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், அந்த கல்கி அவதாரம் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர் வேறு யாரும் கிடையாது, முஸ்லீம்கள் தங்களுடைய தலைவராக, தங்களுடைய வழிகாட்டியாக, தங்களுடைய இறுதி நபியாக, கியாமத்து நாள் வரும் வரைக்கும் இதற்கு பின்னால் நபி வரமாட்டார்கள், அவர்கள் தான் நபி என்று ஏற்று தலைக்கு மேலால் வைத்து பின்பற்றக்கூடிய அந்த உத்தம புருஷர் இருக்கிறாரே, அவர் தான் இந்த கல்கி அவதாரம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அவருடைய சொந்த புத்தியை வைத்து இதை அவர் எழுதவில்லை. சுமார் எத்தனையோ அவர்களுடைய வேத நூற்றலில் இருந்து அதை பற்றிய அடையாளங்களை குறிப்பிட்டு அந்த புத்தகத்தில் அளித்து இருக்கிறார். நான் அடித்து சொல்கிறேன் என்ற வார்த்தையை கூட பாவித்திருக்கிறார், சில அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதில் முதலாவது ஒரு இனத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு தேசத்துக்கோ முஸ்லீம்களுக்கு மாத்திரமோ அவர் வழியாட்டியாக இருக்க மாட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான மனிதர்களுக்கும் உலகத்தார்களுக்கும் அவர் வழிகாட்டியாக இருப்பார். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தை எப்பொழுதும் யாரும் எந்த ஆலிமும் மதம் என்று வர்ணித்தது கிடையாது. இஸ்லாம் மதம் கிடையாது. மதம் என்றால் 90% அது ஆன்மீகத்தை மாத்திரம் கொண்டிருக்கும். முனிவத்துவம், துறவித்துவம், திருமணம் முடிக்காமல், வியாபாரம் செய்யாமல், கொடுக்கல் வாங்கல் செய்யாமல், மக்களோடு புணங்காமல், தனியாக காட்டில் போய் வசிக்கிறவர் இருக்கிறாரே, இதற்கு பெயர் தான் முனிவத்துவம். மனம் என்று சொன்னால் அதிகமாக முனிவத்துவத்தை மாத்திரம் தான் பேசும். ஆனால் இஸ்லாத்தை அனைவருமே மார்க்கம் என்றுதான் அழைப்பார்கள். மதம் கிடையாது, இஸ்லாம் மார்க்கம். எனவே அவர் சொல்கிறார், முழு உலகத்தார்களுக்கும் அவர் வழிநாட்டியாக இருப்பார். கண்ணியமானவர்களே, அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். குடும்ப உறவுக்கு முன்னாதிரி வேண்டுமா? குடும்ப வாழ்க்கை துறைக்கு முன்னாதிரி வேண்டுமா? அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வியாபாரத்துக்கு முன்னுதாரம் வேண்டுமா? அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய வியாபாரியாக இருந்திருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு முன்னுதாரம் வேண்டுமா? 23 வருட காலத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஃபேக்கல்டியை எடுத்துக்கொண்டாலும், மனிதனுக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு தேவைக்கும் அருமை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் முன்னுதாரணம் இல்லாமல் கிடையாது. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் அல் யௌமா அக்மல் துலக்கும் என்ற வார்த்தையெல்லாம் பாதித்திருக்க மாட்டார். எல்லா துறைக்கும், எல்லா ஃபீல்டுக்கும், அது எதுவாக இருக்கலாம், சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், தனி வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், சமூகத்தோட தொடங்குவதாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்துக்கும் வழிகாட்டி அழைத்தாங்கள் எழுதுகிறார். முழு உலகத்தார்களுக்கும், எல்லா துறைக்கும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள். முதலாவது அடையாளம் அது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, அந்த இந்துக்களுடைய புனித நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறார், அந்த கல்கி என்று சொல்லக்கூடியவர் அரபு தேசத்தில் தான் சிறப்பார். அவர் எழுதுகிறார், எனவே முகம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் அரேபிய தீபகற்பத்தில் தான். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது, கண்ணியமானவர்களே, அந்த இந்துக்களுடைய நூல்களில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் உடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாம். விஷ்ணு பகாத் என்பது அவருடைய தகப்பனுடைய பெயர். அவர் அந்த கிரேக்க மொழியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எழுதுகிறார். விஷ்ணு என்று சொன்னால் கடவுள், பகாத் என்று சொன்னால் அடிமை, அடிமை. அதாவது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனுடைய பெயர் அப்துல்லா, அல்லாஹின் அடிமை. நூற்றுக்கு நூறு இது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சொல்கிறது என்று அவர் அறுதியாக உறுதியாக எழுதுகிறார். அதோடு அந்த இந்து மேத நூல்களில் அடுத்த அடையாளம் எழுதுகிறார், தாயுடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுமான். கிரேக்கத்தில் சுமான் என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தம் அமைதி, சாந்தி. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயுடைய பெயர் ஆமினா, அந்த அர்த்தத்தை கொடுக்கிறது. எனவே அவருடைய தாயுடைய பெயரும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கல்கி அவதாரம் என்று அவர் அடித்து சொல்லுகிறார். நான்காவது அடையாளம், கண்ணியமானவர்களே, அடுத்ததாக எழுதுகிறார்கள், அந்த உத்தம புருஷர், அந்த முஹம்மதே முஸ்தபா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாப்பாடு அநேகமாக ஈச்சம் பழமும் ஜெய்தூனுமாகத்தான் இருக்கும். எங்களுக்கு எடுத்துக்கொள்ள ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு அதிகமான சாப்பாடு என்ன? ஹதீஸுடைய கருத்து வருகிறது, எந்த வீட்டில் ஈச்சப்பழம் இல்லையோ அந்த வீடு சாப்பாடு இல்லாத வீடு. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சாப்பிட்டது இந்த பேரீச்சம் பழமும் இந்த ஜெய்தூன். இது என்னை ஜெய்தை தான் கண்ணியமானவர்களே. இதுவும் அவர் எழுதுகிறார், இது கல்கி அவதாரத்துடைய அடையாளம் அவர்களுடைய வேத நூல்களில் இருந்து. இது நான் ஹதீஸை சொல்லவில்லை, குர்ஆனை சொல்லவில்லை, எங்களுடைய இமாம்களுடைய கருத்தை சொல்லவில்லை, இந்துக்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய அடையாளத்தை சொல்கிறேன் என்றால் எப்படிப்பட்ட உத்தமராக இருப்பார்கள் கண்ணியமானவர்களே. அடுத்ததாக எழுதுகிறார்கள், அவர்கள் ஒரு உயர்ந்த கோத்திரத்தில் சிறப்பார்கள். உயர்ந்த கோத்திரத்தில் பிறப்பார்கள். மக்காவில் பேர் போன குறைசி கோத்திரம், அதை விட தலை சிறந்த கோத்திரம் கிடையாது. அந்த காலத்தில் மக்காவுடைய நிர்வாகம் அவர்களுடைய தரத்தில் இருந்தது. நீர்ப்பு சிக்காயத்துள் ஹாஜ் என்று ஆகப்பெரிய வராமல் அது அந்த குறைச்சிகளுடைய கோத்திரத்தில் இருந்தது. அந்த கோத்திரத்தை எதிர்க்க எந்த கோத்திரத்துக்கும் தைரியம் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு தலை சிறந்த கோத்திரமாக இருந்தார்கள் அருமை தூபர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவர் குறிப்பிடுகிறார், என்னுடைய வேத நூல்களில் நான் பார்த்த அடையாளம் அவர் ஒரு உயர்ந்த கோத்திரத்தில் பிறப்பார். எனவே இதுவும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கிறது. இந்த வார்த்தையை பாவித்து விட்டு அடுத்ததாக ஒரு அடையாளத்தை கொண்டு வருகிறார். மஅலூமாத்துஹு ஃபீ கார் திவாஸு ஃபத்மி மலக்கி. இவர்களுக்கு அந்த வஹீ ஒரு குகையில் வைத்து ஒரு மலக்குடைய உதவியோடு ரப்பிடத்தில் இருந்து அவருக்கு வகி வரும். ஹிரா குகையில் முதன் முதலாக தனிமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஐந்து திருவசனங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் ஓதுகிறோமே. கண்ணியமானவர்களே, இந்த இராக்குகையில் வைத்துத்தான் முதன் முதலாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகியிருக்கப்பட்டது என்பதை நாம் குர்ஆனில் ஹதீஸில் படித்திருக்கிறோம். ஆனால் இவர் குர்ஆனை வைத்து சொல்லவில்லை, ஹதீஸை வைத்து சொல்லவில்லை, அவருடைய இந்து மத நூலை வைத்து சொல்கிறார். ஒரு மலக்குரிய உதவியோடு தான் ரப்பிடத்தில் இருந்து இவருக்கு வகி வரும் என்பதை எனவே அவர் எழுதுகிறார். இதுவும் நூற்றுக்கு நூறு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் சுட்டி காட்டுகிறது. இன்னும் ஒரு அடையாளத்தை சொல்கிறார்கள் கண்ணியமானவர்களே, ஏதோ ஒரு மாதத்தில் சிறை பன்னிரெண்டில் தான் அவர் பிறப்பார் என்பதும் இந்துக்களுடைய வேத நூற்களில் பதியப்பட்ட ஒரு உண்மை. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற மாதம் பிறை பன்னிரண்டு, ரபியுல் அவ்வல் மாதம் பிறை பன்னிரண்டு நாம் கொண்டாடினோமே கண்ணியமானவர்களே. எத்தனை பயணங்கள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை போட்டிகள். சுபஹானல்லாஹ், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் பிறை பன்னிரண்டு. இதை வைத்து அவர் சொல்கிறார், இது முழுக்க முஸ்லிம்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த உத்தம புருஷர் அஹ்மதே முஸ்தபா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கிறது. அதே போன்று அவர் இன்னும் எழுதுகிறார், அவர் ஒரு வாழ்வீரராக இருப்பார். கண்ணியமானவர்களே, இந்த அனைத்து அடையாளங்களையும் எழுதிவிட்டு அவர் சொல்கிறார், இந்துக்களை பார்த்து சொல்கிறார், இந்துக்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலத்தில் போர் வீரரை எதிர்பார்க்க முடியாது, வாள் வீரரை எதிர்பார்க்க முடியாது, குதிரை வீரரை எதிர்பார்க்க முடியாது. அந்த காலம் கடந்து விட்டது. இந்த காலம் நாசகரமான ஏவுகணைகள், ஆயுதங்கள், கனுகுண்டுக்கள் நிறைந்த காலம். எனவே அந்த காலம் கடந்து விட்டது. இதற்கு பின்னாலும் அந்த கல்வி அவதாரம் திரும்ப வருவார் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்களை போன்ற முட்டாள்கள் உலகத்தில் கிடையாது. எனவே நான் அறுதியாக உறுதியாக சொல்கிறேன், எழுதி முடிக்கிறார் அந்த கல்கி அவதாரம் இதற்கு பின்னால் அவர் பிறக்க போவது கிடையாது. 1400 வருடங்களுக்கு முன்னால் அவர் பிறந்து வாழ்ந்து மறைந்து விட்டார் என்ற உண்மையை இந்துக்களுக்கு மாத்திரமல்ல முழு உலக மக்களுக்கும் நான் அறிவிப்பு செய்கிறேன் என்று சொல்லி அவருடைய புத்தகத்தை முடிக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? எங்களுடைய அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட மதம் மாத்திரமல்ல அந்நிய மதத்திலேயும் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதனால் தான் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் பிறந்ததற்கு முன்னா பின்னால் சிறப்படைந்ததை விட அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எத்தனையோ மதத்தில் சிறப்படைந்திருக்கிறார்கள். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை ரிவாயத் செய்த ராவிகள் என்று சொல்வோம், அறிவிப்பாளர்கள் என்றால் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு சஹாபி கேட்டிருப்பார், ஒரு சஹாபியிடத்தில் இருந்து ஒரு சாபி கேட்டிருப்பார், அந்த சாபியிடத்தில் இருந்து ஒரு சாபி, அப்படி சங்கிலி கோர்வையாக வாழையடி வாழையடி வாழையடியாக வந்து இன்று வரைக்கும் அந்த சங்கிலி தொடர் இருக்கிறது. மாஷா அல்லாஹ், இன்று இலங்கையிலும் வந்துவிட்டது. ஒரு காலம் இருந்தது இந்தியா பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் அந்த அந்தஸ்தை எடுப்பதற்கு. தௌரத்துல் ஹதீஸ் என்று ஆரம்பித்திருக்கோமே இப்னு உமர், கண்ணியமானவர்களே, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது தெரியுமா? ஒவ்வொரு ஆளுமையும் ரசூலுல்லாஹ்வோடு இணைக்கிறது. இதுதான் ராவிகளுடைய பட்டியல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ராவிகள் சம்பந்தமாக கிதாபுகளில் 500,000 ராவிகளுடைய சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அல்ல, ஹதீஸை ரிவாயத் செஞ்ச ராவிகள் என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட ராவிகள் 500,000 பேருடைய முழு வரலாறு. வரலாறு என்றால் எங்கே பிறந்தார்கள், யாருக்கு பிறந்தார்கள், எந்த ஊரில் பிறந்தார்கள், எந்த இடத்தில் பிறந்தார்கள், யாரிடத்தில் கல்வி கட்டினார்கள், கல்விக்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் பிரயாணம் செய்தார்கள், திருமணம் முடித்தார்களா, யாரை முடித்தார்கள், யாருடைய மகளை முடித்தார்கள், அவர்களின் மூலமா அவர்களுக்கு குழந்தை இருந்ததா, எத்தனை ஆண் குழந்தை, எத்தனை பெண் குழந்தை, அவர்களுடைய குணம் என்ன, அவர்களுடைய உடை, அவர்களுடைய நடை, அவர்களுடைய பாவனை, எங்கே பிறந்தார்கள், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள், இதில் எத்தனையோ ஆண்டு பிறந்தார்கள், இதில் எத்தனையோ ஆண்டு ஒப்பாத்தானார்கள், அவர்களுடைய குணாதிசயம் என்ன, அவர்களுடைய உணவத்துவம் என்ன, அவர்களுடைய மனதி சக்தி என்ன, அவருடைய விவாதத்துறையில என்ன, ஒட்டுமொத்தமான ஒருத்தருக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் பொறிக்கப்பட்ட சரித்திரம் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அறிவித்த ராவிமார்களுடைய சரித்திரங்கள் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் தான் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு பங்கு விளைவிக்க முடியும் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை அல்ல, ஹதீஸை ரிவாயத் செய்த சாதாரண இமாம்களுடைய முழு சரித்திரமும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாதுகாப்பதற்காக வேண்டி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்று நேற்று தோன்றிய ஒரு சில கயவர்கள் ரசூலுல்லாஹ்வின் மேலில் அவர்கள் பச்சை கொச்சை படுத்த நாடினால் நடக்க முடியுமா கண்ணியமானவர்களே, சாத்தியமாகுமா, கிடையாது. அப்படி கேவலப்படுத்த நினைக்கிறவன் சத்தியமாக இந்த உலகத்தில் கேவலப்பட்டு போவான், நாசமா போவான். நடந்த சரித்திரம் இருக்கிறது, தான் நபி என்று வாதித்தவன், இந்தியாவில் பிறந்தவன் மிர்சா குலாம் அஹமத் காதியானி, அவனுடைய கடைசி முடிவு என்ன தெரியுமா, அவன் டொய்லெட்டுக்குள்ளே செத்து மாய்ந்தான், கொலரா நோய் குடித்து துடித்து துடித்து மாண்டு போனான். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீது கை வைத்தான், ரசூலுல்லாஹ்வுடைய பட்டத்தின் மீது கை வைத்தான், நுபுவத்தின் மீது கை வைத்தான், நான் நபி என்று வாதித்தான். அல்லாஹ் அவனை கேவலமாக்கினான், அவனை எட்ரஸ் இல்லாமல் ஆக்கினான், ஒரு உம்மத்துக்கும் படிப்பினையாக ஆக்கினான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொன்னவர்களுடைய பெயர் பட்டியல் சரித்திரமே அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதை கேட்கவா வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உத்தம வழிகாட்டியைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம் கண்ணியமானவர்களே. இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி எங்களுக்கு கிடைத்தது காலம் முழுக்க துதோ செய்தாலும் ஈடாகாது. அந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக சஹாபாக்கள் அடைந்த சுப்ஹானல்லாஹ் பாக்கியங்கள், அற்புதங்கள். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, காலத்தின் தேவையாக இருக்கிறது. அந்த உத்தமரை இன்றி யாரையாவது எழுப்பி ஒரு 10 நிமிடம் நபிகளாரை பத்தி பேசுங்கள் என்று சொன்னால் வாய் கொன்னதே, பேச தெரியவில்லை, வார்த்தை வருவதில்லை. அதனால இன்று சர்வசாதாரணமாக 100 கணக்கான 1000 கணக்கான மக்கள் இஸ்லாத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் காரணம் எடுக்கிறார்கள். இறுதி நபித்துவத்தை வாராடுகிறார்களே, எல்லாரும் முழு மனித சமுதாயத்திற்கும் தெரியுமே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, இதற்கு பின்னால் கியாமத்து வரைக்கும் நபி வரமாட்டார்கள் என்பது அடித்து சொல்லப்பட்ட விஷயமே, இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று. அப்படி இருந்தும் ஏன் மக்கள் போகிறார்கள் என்றால், காரணம் முதலாவது என்கிறார்கள் ஜஹாலத், மதமத்தனம், ரசூலுல்லாஹ் பத்தி சரியாக தெரியாது, அவருடைய மாண்புகள் தெரியாது, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் தெரியாது. எப்படிப்பட்ட உத்தமர் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத் தெரியுமா, பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஈரக் கொழுந்து என்று வர்ணிக்கப்பட்ட சஹாபியா பெண், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் கண்ணியமானவர்களே. ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்மாவுக்கு வருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்மாவுக்கு வருகிறார்கள், முகமெல்லாம் மஞ்சரித்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் ஊழித்துக் கொண்டார்கள், வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்கிறது, பசியோடு வந்திருக்கிறார்கள்.
யாரே சுவர்க்கத்தின் தலைவி ரசூலுல்லாஹ் கூடிய அவர் ஈரக்கொழுந்து என்று வர்ணித்த அன்பு மகள் பத்தியோடு வந்திருக்கிறாள், பத்திரியோடு வந்திருக்கிறாள், நிக்க கூட முடியாது, முதுகை வளைத்துக் கொண்டிருக்கிறாள். ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள், மகளே பக்கத்தில் வா. அந்த நகர்ந்தால் திரும்ப அழைத்தார்கள், மகள் இன்னும் இரண்டு முறை மூன்று முறை அழைத்து தனக்கு பக்கத்தில் அணைத்து அவர்கள் அந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இடுப்பின் மீது கையை வைத்து அல்லாஹும்ம லா துஜி பாத்திமா பின்த முஹம்மத், அல்லாஹ் என்னுடைய மகள் இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாகிய என்னுடைய மகளாகிய இந்த பாத்திமாவுக்கு பசி என்றால் என்னவென்று தெரியாமல் ஆக்குகிறது. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய காதிங்களில் ஒருத்தர். அந்த பீரியட்ல இவர் இன்னொரு பையன். கொஞ்ச நாளைக்கு பின்னால பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திச்சு கேட்கிறாங்க, யா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஏ பாத்திமாவே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மகளே, உங்களுக்கு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்தார்கள் அல்லவா, அந்த துஆவுடைய பிரதிபலிப்பு எப்படி இருந்தது சொன்னார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, சத்தியமாக சொல்கிறேன், அந்த துஆவுக்கு பின்னால் எனக்கு பசி என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த ஹதீஸை ரிவாயத் செய்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கட்டத்தில் நான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பக்கத்தில் இருந்தேன். எப்பொழுது ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதினார்களோ அவர்களுடைய முகத்தில் இருந்த மஞ்சள் நிறம், நாம் கையை பொத்தி சில சின்ன பிள்ளைகள் விளையாடுவார்கள் ரத்தம் பிடிச்சி ஊண்டி அமைக்கினால் அப்படிய வெள்ளையாகும், ரத்தம் நின்றுவிடும் ஓடுறது, அதை விட்டுவிட்டால் சிவத்த நிறமாக மாறும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த துஆவுக்கு பின்னால் அந்த மஞ்சளித்திருந்த முகம் அப்படி அவருடைய ரத்த நாளங்களில் ரத்தம் பீரிட்டு பாய்ந்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகம் சிவத்ததை என்ற கண்ணால பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத்தன்மையானவர்களே. சாதாரணமான உத்தமராய்வர் அபு ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவம் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்தக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஅன், ஒரு நாள் தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் கொஞ்சம் குடிப்பதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து வருமாறு சொன்னார்கள். நான் அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்தேன். ரசூலுல்லா தண்ணி கேட்டாங்க, நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்தேன், அந்த சமயத்தில் பார்த்தேன் தண்ணீருக்குள்ளே ஒரு முடி விழுந்திருக்கிறது, முடி விழுந்திருக்கிறது. ரசூலுல்லாவுக்கு அந்த தண்ணீரை குடிப்பதற்கு கொடுக்க முன்னால் அந்த முடியை எடுத்துவிட்டு ரசூலுல்லாவிடத்தில் கொடுத்தேன். இதை பார்த்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஜம்மில்ஹு, இந்த அபு ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீ அழகாக்குவாயாக, அதை மாத்திரமல்ல சொன்னார்கள், இவர்களுடைய அழகை நீ நிரந்தரமாக்குவாயாக, நிரந்தரமாக ஆக்குவாயாக. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய அபு நுஹைக் என்று சொல்லக்கூடிய ராவி சொல்கிறார், ஃபரைதுஹு இப்னு அர்பஈ வத்தீன் லைஸ ஃபீ லிஹ்யதிஹி ஷஹ்ரத்துன் பைதா. அந்த இந்த ஹதீஸை ரிவாயத் செய்த அந்த இமாம் அவர்கள் ராவி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மனிதரை அபு ஸைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 94வது வயதில் நான் அவரை சந்தித்தேன், அவருடைய தலையிலோ அவருடைய தாடியிலோ ஒரு நரைத்த முடியையாவது சரி நான் காணவில்லை. 94 வயது வாலிப தோற்றத்தில் இருந்தார்கள். கண்ணியமானவர்கள், எதனால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுடைய பரக்கத். கதாதா இப்னு மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை சரித்திரங்கள் கண்ணியமானவர்களே, அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் தேவைக்காக சொல்கிறேன், எங்களுடைய நபியார் விளங்க வேண்டும், சொல்கிறார்கள், ஒரு மனுஷன் எனக்கு துவா செய்து விட்டு அவர்களுடைய முபாரக்கான கரத்தால என்னுடைய முகத்தை தடவி விட்டார்கள், முகத்தை தடவி விட்டார்கள். கண்ணியமான வேளாண் பெரியோர்களே சகோதரர்களே, இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கின்ற ராவி ஹய்யான் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ராவி சொல்கிறார், ஃபஹபர்துஹு இந்தல் வஃபாத், இந்த சஹாபி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சக்கராத்துடைய நேரத்தில் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் நான் அவரை நோய் விசாரிக்க சென்றிருந்தேன். பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரித்திரம் இந்த ராவி சொல்கிறார், நான் நோய் விசாரிக்க சென்றிருக்கிறேன், எனக்கு முன்னால் அவர் விசாரித்திருக்கிறார், எனக்கு பின்னால் ஒரு பெண் போனாள், எனக்கு பின்னால் ஒரு பெண் அடைபோடுகிறாள். அந்த சஹாபி எந்த சஹாபியுடைய முகத்தை ரசூலுல்லாஹ் தடவினார்களோ அந்த சஹாபியுடைய முகத்தில் இந்த பெண்ணை என்னுடைய முகத்தை ஒரு கண்ணாடியில் ஒரு பெண்ணை பார்த்தால் எவ்வளவு தெளிவாக விளங்குமோ அவ்வளவு தெளிவாக அந்த பெண் இவருடைய முகத்தில் தென்பட்டாள். அத்தனைக்கும் அவருடைய வயது 108 வயது. ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான கரம் பட்ட மூஞ்சி கண்ணாடியை விட பிரகாசமாக இருந்தது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவின் மூலமாக பெற்ற பாக்கியம். ஆனால் ஒன்றை நாம் கட்டாயம் சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியதன் மூலமாக, இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு உதவி செய்ததன் மூலமாக இறுதி நபித்துவத்தை ஏற்ற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களிலே. ஆனால் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? தாய்க்குரிய சரித்திரம் தெரியும், கல்லடிபட்டார்கள், கல்லடிபட்டார்கள், பைத்தியக்காரர்களை துரத்தி துரத்தி கல்லடிப்பது போன்று அடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் அவர்களுடைய பாதத்தை முத்தமிட்டன, பாதம் செருப்பு நலைந்தது. கிதாபுகளில் எழுதுகிறார்கள், தாயிக்குடைய பயணத்துக்கு பின்னால் தான் மிஅராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். கிதாபுகளை வாசிக்கின்ற உலமாக்கள் பாருங்கள், தஸ்மியத்தன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தை தான் பாவிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி தெரியுமா? அந்த மிஅராஜுடைய பயணம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலுக்காக வேண்டி. அந்த தாயிப்புல பட்ட அடி அல்லாஹ்வுக்கு பொறுக்கவில்லை. ரசூலுல்லாவை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி, ரசூலுல்லாவை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்த பயணம் தான் இந்த மிஅராஜுடைய பயணம். என்ன நடந்தது? சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போய்விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வாங்குகிறார்கள். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரம் தெரியும். தூர்கினா மலைக்கு போனார்கள், மலைக்கு ரப்பை சந்திக்க போனார்கள், செருப்பை அணிந்து கொண்டு போக பார்த்தார்கள். அல்லாஹ் நிறுத்தினார், செருப்பை கலட்டி விட்டு வாருங்கள். ஆனால் அருமை தூதர் சல்லல்லாஹு சித்ரத்துல் முன்தஹாவில் செருப்பை கலட்ட போகிறார்கள். யா முஹம்மத், செருப்பை கலட்ட வேண்டாம், செருப்போடு வாருங்கள். ரத்தத்தை முத்தமிட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம் பட்ட செருப்பை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு எடுத்து கண்ணியப்படுத்தினார். இவர்கள் தான் எங்களுடைய உத்தமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், உயிரோடு இருக்கும் போது கொடுத்த பாக்கியம். ஆனால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியதனால, தீனுக்கு அவர்கள் சேவை செய்ததின் காரணமாக, இஸ்லாத்துக்கு சேவை செய்ததின் காரணமாக, நபிக்கு உதவி செய்ததின் காரணமாக அல்லாஹ் சஹாபாக்களுக்கு காட்டினான் மௌத்துக்கு பின்னால். ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு, கண்ணியமானவர்களே, பத்ர் யுத்தத்துக்கு பின்னால் உஹதுடைய யுத்தம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சஹாபி ஒரு கனவு காணுகிறார். பதில சகிதாக்கப்பட்ட ஒரு இவருடைய தோழரை நண்பரை காணுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், உல்லாசமாக இருக்கிறார், சுத்தித்திருக்கிறார். நீங்கள் தானே சகிதாக்கப்பட்டீர்கள், எப்படி என்று கேட்ட நேரத்தில், நான் சகிதாக்கப்பட்டேன் தான், ஆனால் அல்லாஹ் எனக்கு உயிரை தந்து நாங்கள் சொர்க்கத்துல சிட்டுக்குருவி வாழ்ந்து பறந்து பட்டை கட்டுகிறோம். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், இன்னும் சில தினங்கள்ல ஒரு யுத்தம் நடக்கும், நீங்களும் வந்து சேருவீங்க. மதவி அடித்துக் கொண்டு யார் கூடதோ இப்படி ஒரு கனவு கண்டேன். ஆதிஹி ஆதி சஹாதா, இதுதான் சஹாதா தெரிகிறேன். நீங்கள் சஹாதத் அடைந்த சகீதுகளை மௌத்தாகி விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவருக்கு நாம் வீழ்ச்சளிக்கிறோம் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. என்று சொன்ன நேரத்தில், உண்மையாக இருந்தால் இது நடக்கும் என்ற நேரத்தில் அவர் சொன்னார்கள். வீட்டுக்கு வந்தார் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்ஹு, அவருடைய மகன் ஜாபிர் ரதி அல்லாஹு அன்ஹு. மகனே, அழைத்தார்கள், இங்கே வா, இதோ வருங்க யுத்தத்தில் நான் கலந்து கொள்ளப் போகிறேன், இன்ஷா அல்லாஹ் ஷஹாதத்தை அடையப் போகிறேன். ரெண்டு உபதேசம் செய்தார்கள், வசியத் செய்தார்கள். இத்தத்தில்லாஹு ஃபீஹ வாசிக், எட்டு சகோதரிகள் பெண் குழந்தைகள் என்றார்கள், ஏந்த ஓண்ட எட்டு சகோதரர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் போய் பயந்து கொள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடு, அவர்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்திடு, கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடு. அடுத்தது சொன்னார்கள், இதோ இன்ன இன்னாருக்கு நான் கடன் கொடுக்க இருக்கிறேன், இதோ என்னுடைய ஈச்சப்பல தோட்டம் இருக்கிறது, இந்த வருடம் வருகின்ற வருமானத்தில் அந்த கடன்களை இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற லிஸ்டை கொடுத்து விட்டு யுத்தத்துக்கு தயாராகி யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். உஹதில முதன் முதலாவதாக சகிதாக்கப்பட்ட ஒரு சஹாபி என்றால் அப்துல்லா ரதி அல்லாஹு அன்ஹு. சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் 70 சஹாபாக்கள். உலகுடைய யுத்தத்தில் சுமார் 70 சஹாபாக்கள் சகிதாக்கப்பட்டு அப்படியே வளர்த்தாட்டப்பட்டு கிடக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காயமடைந்தவர்கள், மௌத்தானவர்களே, அந்த யுத்த களத்தில் பார்ப்பதென்றால் அசாதாரணமான தைரியம் வேண்டும். பார்க்க முடியாது, சகிக்க மாட்டார்கள். ஜனாதாக்கள் முகங்கள் எல்லாம் போர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு கப்பனா தூக்கி 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 பார்க்கிறார்கள். கடைசியாக ஒரு கப்பனை தூக்குகிறார்கள், அப்படியே நிலை குலைந்து கீழே உட்கார்ந்து விட்டார்கள். பார்க்க முடியவில்லை. உடம்பு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு கல்லடை போன்று ஆக்கப்பட்டிருந்தது. ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். சஹாபாக்கள் முதலை தட்டி ஆதரவு வைக்கிறார்கள், ஆறுதல் சொல்கிறார்கள். பின்னால் இவருடைய சாத் மாமியார், அதாவது கண்ணியமானவர்களே, தகப்பனுடைய சகோதரி ஓடி வந்து பார்க்கிறாள். ஏங்கி ஏங்கி அழுகிறார், ஏங்கி ஏங்கி அழுகிறார். சொன்னார்கள், நீ ஓந்த வாப்பவ நினைச்சு அழுதாலும் சரி, அழாவிட்டாலும் சரி, அழுதாலும் சரி, அழாவிட்டாலும் சரி, மா ஜாலத்தில் மலா இக்கத்து துபல் நிறுவோ, நீங்கள் அழுதாலும் சரி, அழாவிட்டாலும் சரி, இதோ ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு உஹதில முதலாவது சகிதாக்கப்பட்ட சஹாபி, அவர்களை தூக்கும் வரைக்கும் மலக்குமார்கள் ஜெயில்படாமல் அவர்களுடைய இலக்கைகளால் நிழல் கொடுத்துக் கொண்டிருந்த காட்சிய என்ற கர்மாலதா. அதாவது இந்த பாக்கியம் போன்ற தகப்பனுக்கு போதாதா, இந்த அந்தஸ்து போன்ற வாப்பாக்கு போதாதா, இந்த சிறப்பு போன்ற தந்தைக்கு போதாதா? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ரெண்டு சஹாபி பாருங்க, எப்படி வாழ்கிறோம் என்கிறதல்ல முக்கியம் கண்ணியமானவர்களே, எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாங்கள் பழமொழியாக செல்வோம், என்னதான் இருந்தாலும் 6 கபர் அல்லவா, ஒரு பழமொழியா சொல்லுவோமே, 1000 ஏக்கருக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கடைசியாக கிடைக்க போகிறது அந்த 6 கபரு தான். அந்த 6 கபரும் அல்லாஹ் நாடினால்தான் கிடைக்கும். அந்த 6 கபரு கூட இந்த சகாபாக்களுக்கு கிடைக்கவில்லையே கண்ணியமானவர்களே. அந்த உபதுடைய யுத்தகலத்தில் 3 சாபிகள், 2 சாபிகள் என்று ரெண்டு பேர், 3 பேரை போட்டுத்தான் அடக்கம் செய்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு கூட அந்த 6 கபர் கிடைக்கல. ஒன்று சேர்த்து அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்யப்பட்டது. சில நாட்களுக்கு பின்னால் காலம் உருண்டோடுகிறது. அந்த மதீனா பிரதேசத்தில் ஒரு வெள்ளம் ஏற்படுகிறது. அந்த மதீனத்துடைய பூமியை அது சின்ன பின்னமாக்கி துவம்சம் செய்து விடுகிறது. சேராகி கபர்கள் எல்லாம் இடிந்து ஜனாஜாக்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்து விட்டது. சாபாக்களுக்கு அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த கபர்களை திரும்ப தோண்டி அந்த ஜனாஜாக்களை எடுத்து திரும்ப அடக்கம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த கட்டத்தில் இந்த சஹாபியுடைய ஜனாசா தோண்டப்பட்டது. ஆச்சரியம் சொல்கிறார்கள், அடக்கம் செய்யப்பட்டவர்களை போன்று அந்த ஜனாசா இருந்தும் இருந்தது. கபன் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. கபனை கலட்டி விட்டு பார்த்தால் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பட்ட இந்த இடத்தில் ஒரு பட்ட காயத்தின் காரணமாக அந்த இடத்தில் இந்த கலிமாவுடைய வேறு விரலை நினைத்த வண்ணம் தான் அவர்களுக்கு ரோ போனது. அதே அமைப்பிலே அடக்கம் செய்யும்படி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள். இந்த சஹாபாக்கள் திரும்ப கபன் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டதினால் அந்த விரலை அந்த இடத்தில் இருந்து எடுத்தார்கள். அப்பொழுதும் ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அடக்கம் செய்யப்பட்டு திரும்ப வெள்ளம் ஏற்பட்டு இந்த பூமியை சின்னா பின்னமாக்குவதற்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட கால நேரம் எவ்வளவு தெரியுமா? 46 வருடங்கள். 46 வருடங்கள் விரலை எடுக்கிறார்கள், ரத்தம் சொட்டுகிறது. இந்த சரித்திரத்தை பதிவு செய்யக்கூடிய இமாம் அவர்கள் சீரத்து சஹாபா இந்த கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? திரும்ப அந்த இடத்தில் இருந்து திரும்ப கபன் செய்வதற்காக வேண்டி கையை எடுத்து அழகான முறையில் வைத்து கபருக்குள்ளே கொண்டு போகின்ற நேரம் ஆச்சரியம். அவர் எழுதுகிறார், எந்த இடத்தில் அந்த சஹாபியுடைய விரல் இருந்ததோ அந்த விரல் ஒட்டோவாக அந்த இடத்துக்கு போன ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். இவர்கள் தான் எங்களுடைய அருமை சூரர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் மூலமாக சஹாபாக்கள் அடைந்த வெற்றி. எனவே யார் யாரெல்லாம் இப்பொழுது வருகிறேன், அதற்கு மாற்றமாக செயல்படுவார்களோ, ரசூலுல்லாஹ் மீது கையை வைப்பார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்தின் மீது கையை வைப்பார்களோ, நான் தான் நபி என்று வாழார்வார்களோ, நான் தான் கடைசி நபி என்று எவனெல்லாம் பேசினாங்களோ, கண்ணியமானவர்களே, எப்படி ரசூலுல்லாஹ்வை பின்பற்றியதன் மூலமாக அந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ, அதே நேர்மாற்றமாக எவனெல்லாம் கேவலமாக்கினானோ அவனை எல்லாம் அல்லாஹ் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கினான். அதில் ஒருத்தன் தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. இவன் உருவாக்கம் எப்ப தெரியுமா? இந்தியாவுக்கு வெள்ளக்காரர்கள் கிறிஸ்துவர்கள் யுத்தம் தொடுத்து நாட்டை கைப்பற்றினார்கள். அதற்கு பின்னால் தோன்றிய மதம் தான், அதற்கு பின்னால் தோன்றியவன் தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி. இவன் காதியான் என்ற ஊரில் பிறந்தவன். இவன் கிறிஸ்துவன் யகூதியுடைய ஆணிவன். 1262 இவன் பிறந்தான். இவன் தான் கடைசி நபித்துவத்தை வாதாடினான். இவங்களுக்கு கொள்கை இருக்கிறது. இதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. இன்று மக்கள் தெரியாமல் எங்களுடைய நாட்டிலேயும் அவர்களை ஏற்கிறார்கள். இந்தியாவில் ஒரு மதரசா இருக்கிறது. 4500 மாணவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நபி வந்தார்கள். அந்த நபியை ஏற்று பாடம் படிக்கிறார்கள். எங்கள் அனைவருடைய ஈமானையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் தெளிவு பெற வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இவனுடைய கொள்கைகள் சில இருக்கிறது எழுதுகிறார்கள், ஆக பயங்கரமானது, ஆக பயங்கரமானது. அதில் ஒன்று இவன் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் பிறந்தாங்களே 2500 வருடங்களுக்கு பின்னால் மக்காவில் அப்துல்லாவுடைய மகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூ ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல வந்து சேர்ந்ததா? அவருடைய ஈமான் அகீதா இது. அந்த 1400 வருடங்களுக்கு முன்னால் பிறந்த ரசூலுல்லாஹ் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுக்கு ரெண்டு தோற்றம் இருக்கிறது. ஒரு தோற்றம் அது, அடுத்த தோற்றம் நான் என்கிறார். நான் என்கிறான். இன்னும் ஒரு கொள்கை இருக்கிறது, கௌத்தமா ஏதாவது நுபுவத்துக்கு இறுதி என்று ஒன்று கிடையாது, முத்திரை கிடையாது, கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் தேவைப்பட்டால் நபியை அனுப்புவார். சொல்லிவிட்டு அவருடைய கருத்தை எழுதுகிறார், எல்லா நபிமார்களை விட சிறந்தவன் யார் தெரியுமா? நான் என்கிறார். மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவன் சொல்கிறான், ரசூலுல்லாஹை விட, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இறுதி தூதரை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறார். இது அவனுடைய அகீதா. அது மாத்திரமல்ல, கண்ணியமானது, அவனுக்கு என்ற ஒரு குர்ஆன் இருக்கிறது, அவனுக்கு என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எங்களுடைய குர்ஆன் குர்ஆன் அல்ல, எங்களுடைய ஹதீஸ் ஹதீஸ் அல்ல. அவனுடைய குர்ஆனுடைய பேர் அல் கிதாபுல் முபீன். இதை ஏற்கிறவர்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்கிறான். எங்களை எல்லாம் காப்பீர்கள் என்று சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட மோசமான கொள்கையுடையவன் தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி என்று சொல்லக்கூடியவர்கள். எங்களுடைய நாட்டினை மூடி இருக்கிறார்கள். முஸ்லீம்களாகிய நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை பற்றி ஒரு மாநாடு இன்னும் ஒரு சில தினங்களில் 17ஆம் தேதி என்று நினைக்கிறேன், நீர்கொழும்பு பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஜெம்யத்துல் உலமா கொழும்பு ஃபெடரேஷன் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் தேவையான காலமாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்பை விளங்க வேண்டும், அவர்களுடைய அந்தஸ்தை விளங்க வேண்டும், அவர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை விளங்க வேண்டும். அவர்கள் தான் இறுதி தூதர். கியாமத்து வரைக்கும் சத்தியமாக நபி என்ற இடம் கிடையாது என்ற ஈமான் எங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக பதிய வேண்டும். அடுத்த எல்லாத்தையும் நாம் நிராகரிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால், அப்படி நபியை பின்பற்றினோம் என்று சொன்னால், அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தது கொண்டு எங்களுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். சக்கராத்தை லேசாக்குவான், மௌத்து பற்றி நல்ல கபரை லேசாக்குவான், மஹ்ஷரை லேசாக்குவான், சிராத்தை லேசாக்குவான், சூனத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே அப்படிப்பட்ட உத்தம குழுநிலை வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இவர்கள் தான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தான் எங்களை இறுதி நபி, அவர்களை தான் நாம் கடைசி மூச்சு வரைக்கும் பின்பற்றுவோம் என்ற லட்சியத்தோடு உலகத்தில் வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக, எங்களை பெற்றோர்களின் நிலைமை குருவாக்கியாளாக்கிய எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பண்பாட்டை கொடியாலா, இன்மை தீனுடைய அறிவை கொடுத்துடுவாயாகையாலா, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போவதை விட்டும் பாதுகாத்துடியாலா, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து சீரழிவதை விட்டும் பாதுகாத்துடியாலா, கெட்ட கொள்கைகளை சேர்ந்து ஈமானை பறிகொடுப்பதை விட்டும் பாதுகாத்துடியாலா, முருத்ததாகுவதை விட்டும் பாதுகாத்துடியாலா. இந்த பயங்கரமான சூழ்நிலையில உனக்கு பொருத்தமான உன்னுடைய பாதையில் செல்லக்கூடிய பாக்கியத்தை எங்கள் முழு பரம்பரைக்கு நசீதாக்குவாயாகையாலா. கடைசி மூச்சு இந்த உடம்பை விட்டு பிரிகின்ற நேரத்தில் நீதான் ரப்பு. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய நபி என்ற உறுதியான ஈமானோடு எங்கள் அனைவர்களை மௌத்தாக்குவாயாக. இதன் மூலமாக எங்களுடைய மௌத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக, சிறப்பாக்குவாயாக, கலிமாவோடு ரூஹை வாங்கிக் கொள்வாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by